ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, செப்டம்பர் 8-15 ஆகிய இரு தேதிகளும் அன்னை மரியாவின் திருவிழா நாட்கள். செப்டம்பர் 8 மரியன்னையின் பிறந்த நாள், செப்டம்பர் 15 துயருறும் அன்னை மரியாவின் திருநாள். இவ்வாண்டு செப்டம்பர் 8-15 ஆகிய இரு தேதிகளும் ஞாயிற்றுக்கிழமைகள் என்பதால் அன்னையின் திருவிழாவை மையப்படுத்த வாய்ப்பில்லாமல் போயிற்று. இருப்பினும் நலம் தரும் அன்னை மரியாவையும் துயருறும் அன்னை மரியாவையும் எண்ணி பார்க்க இன்றைய உலகச் சூழல் நம்மை தூண்டுகின்றது. நலம் தருதல், துயர் உறுதல் என்ற இரு கோணங்களில் அன்னை மரியாவின் திருநாட்கள் தொடர்ந்து வருவது நம் கவனத்தை முதலில் ஈர்க்கின்றது. தான் எவ்வளவுதான் துயருற்றாலும் தன் குழந்தைகளுக்கு நலம் தருவது தாய்மையின் ஒரு தலைசிறந்த பண்பு. இதனை நமக்கு நினைவுறுத்தவே இந்த இரு திருநாட்களும் ஒன்றை ஒன்று தொடர்ந்துள்ளதோ என்று எண்ணத் தோன்றுகின்றது. இந்த தாய்மை பண்புக்கு எதிர்முனையில் இந்த உலகம் செல்வது போல செய்திகளை நாம் கேட்டு வருகின்றோம். துயர் தருவதிலும் நலம் மறுப்பதிலும் உலக அரசுகள் மும்முரமாக இருப்பதைப் போன்ற நிலை நம்மை சுற்றி உருவாகியிருக்கின்றது. இந்த நிலைக்கு ஒரு மாற்றாக ஒப்புரவை, மன்னிப்பை, அமைதியை உலகில் நிலைநாட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் போன்ற பல உன்னத தலைவர்களும் முயன்று வருவதைக் கண்டு நமது மனம் ஓரளவு நம்பிக்கை கொள்கின்றது. அன்பு இதயங்களே, சிரியா நாட்டின் அமைதிக்காக ஜெபிக்கும்படி கடந்த வாரம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விடுத்த அழைப்பினை ஏற்று உலகெங்கும் வாழும் கோடிக்கணக்கான கத்தோலிக்கர்களுடனும் திருத்தந்தையோடும் இணைந்து உண்ணா நோன்பும் ஜெபங்களும் நாம் மேற்கொண்டோம். சிரியாவை சூழ்ந்திருந்த போர் நெருக்கடியை அமைதி வழியில் வெல்வதற்கு செப்டம்பர் 7 மாலையில் வத்திக்கான் புனித பேதுரு பசிலிக்கா பேராலய வளாகத்தில் திருவிழிப்பு வழிபாட்டை திருத்தந்தை முன்னின்று நடத்தினார். இந்த வழிபாட்டில் கிறிஸ்துவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மதத்தினரும் கலந்து கொண்டு உலக அமைதிக்காக, குறிப்பாக சிரியாவில் அமைதி நிலவ ஜபங்களை எழுப்பியது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. அன்பு நெஞ்சங்களே, நலம் தரும் ஆரோக்கிய அன்னையின் திருநாளுக்கு முந்தின நாள் செப்டம்பர் 7 உலகமெல்லாம் நலமடைய வேண்டும் என்று திருத்தந்தையோடு நாம் மேற்கொண்ட அந்த ஜப முயற்சி இந்த உலகிற்கு ஓரளவு நலனை வழங்கியுள்ளது என்றே சொல்ல வேண்டும், இல்லையா? கடந்த ஒரு வாரமாக ஆயுத தாக்குதல், அழிவு என்ற வன்முறை கருத்துக்களை பேசாமல் அரசியல் வழி தீர்வுகள், பேச்சுவார்த்தைகள் என்ற தொனியில் பல நாட்டு தலைவர்கள் சிந்திக்க முயன்று வருவதற்காக இறைவனுக்கும் அன்னை மரியாவுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இருப்பினும் அன்புள்ளங்களே, போர் மேகங்கள் இன்னும் முற்றிலும் நீங்கவில்லை. அமைதியை தொலைத்துவிட்டு தவிக்கும் சிரியா நாட்டு அப்பாவி மக்களையும் உலகின் பல நாட்டினரையும் இந்த ஞாயிறன்று நம் ஜெபங்களில், சிந்தனைகளில் இறைவன் முன் மீண்டும் ஏந்தி வருவோம். அன்பு நெஞ்சங்களே, செப்டம்பர் 15 இந்த ஞாயிறன்று துயருறும் அன்னை மரியாவின் திருநாள். உடலின் ஒவ்வொரு அணுவிலும் வேதனை அனுபவித்து சிலுவையில் தன் மகன் இறந்தபோது அன்னை மரியா சிலுவையடியில் நின்றார் என்று நற்செய்தி சொல்கின்றது. அந்த அன்னையின் வீரத்தை கொண்டாடும் திருநாள் இது. இறந்த தன் மகன் இறுதியாக அமைதியில் உறங்கும் வண்ணம் அவரது உடலை மடியில் தாங்கி அமர்ந்திருந்த அன்னை மரியாவின் தியாகத்தை கொண்டாடும் திருநாள் இது. அன்னை மரியாவைப் போலவே துயரத்தின் சிகரத்தில் உறுதியோடு நிற்கும் அன்னையரை, குறிப்பாக சிரியாவிலும் ஏனைய நாடுகளிலும் தம் பிள்ளைகளை வன்முறைகளுக்கு ஒவ்வொரு நாளும் பலி கொடுத்து பரிதவிக்கும் அன்னையரை சிறப்பாக இன்று நாம் நினைவில் கொள்வோம். எனதருமை அன்புள்ளங்களே, துயரங்கள் மிகுந்த சூழலிலும் நம்பிக்கையை வளர்க்கும் பொருள் மிகுந்த இன்றைய திருநாளன்று இந்த ஞாயிறன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ள நற்செய்தியும் பொருத்தமாக தெரிகின்றது. லூக்கா நற்செய்தியின் 15 பிரிவில் காணப்படும் 3 உவமைகள் இன்றைய நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டுள்ளன. காணாமல் போய் கண்டுபிடிக்கப்படும் மகிழ்வை பறைசாற்றும் 3 உவமைகள் இவை. லூக்கா நற்செய்தியின் 15 பிரிவு நற்செய்திக்குள் ஒரு நற்செய்தி என்று அழைக்கப்படுகின்றது. காணாமல் போன ஆடு, காணாமல் போன நாணயம், காணாமல் போன மகன் என்ற இந்த 3 உவமைகளில் காணாமல் போன மகன் என்ற உவமை உலக புகழ்பெற்ற உவமை. இந்த உவமையை நான் பலமுறை சிந்தித்திருக்கின்றேன். என் சிந்தனைகள் எல்லாமே திருந்தி வந்த மகன், அவரை ஏற்று விருந்தளித்த தந்தை, அதை ஏற்றுக்கொள்ளாத மூத்த மகன், அவரை சமாதானப்படுத்த முயன்ற தந்தை என்று இந்த உவமையின் இரண்டாம் பகுதியில் என் கவனம் அதிகமாக இருந்து வந்தது. இன்று முதல் பகுதியில் நம் சிந்தனைகளை அதிகம் பகிர்வோம். இளைய மகனை பற்றி சிந்திப்போம். அதுவும் மனம் மாறி திரும்பி வந்ததால் கண்டுபிடிக்கப்பட்ட மகனை விட காணாமல் போன அந்த மகனை பற்றி அதிகம் சிந்திப்போம். காணாமல் போவது என்ன என்பதை அறிய முயல்வோம். அன்பு நெஞ்சங்களே, சிரியா போன்ற நாடுகளில் போர் சூழல்களாலும் வேறு பல வேதனைகளாலும் தங்கள் வாழ்வின் ஆதாரங்கள் அனைத்தையும் தங்கள் உறவுகளையும் தொலைத்து விட்டு வேதனையுறும் மக்களை முன்னிறுத்தி காணாமல் போவது அல்லது தொலைந்து போவதை குறித்து நாம் சிந்திக்க முயல்வோம். ஆன்மீக எண்ணங்களை எழுதுவதில் புகழ்பெற்ற ஓர் எழுத்தாளர், அருள்பணியாளர் ரான் ரால்ஹைசர். காணாமல் போன மகன் உவமைக்கு அவர் தரும் விளக்கத்தில் காணாமல் போவது பற்றி கொஞ்சம் விரிவாக சிந்தித்துள்ளார். அவரது சிந்தனைகளே என்னையும் இந்த வழியில் சிந்திக்க தூண்டின. 14வது வயதில் தன் வாழ்வில் நடந்தவைகளை ரால்ஹைசர் இவ்வாறு கூறியுள்ளார்.
எனக்கு 14 வயது ஆனபோது கோடை விடுமுறையில் நடந்த சில நிகழ்வுகளால் என் உலகம் நொறுங்கி போனது. நல்ல உடல் நலமும் அழகும் நிறைந்த ஒரு 20 வயது இளைஞர் என் வீட்டருகே வாழ்ந்தார். அவரை பார்க்கும் போதெல்லாம் பிற்காலத்தில் நானும் அவரை போல் இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். அந்த விடுமுறையில் ஒரு நாள் அவர் தூக்கில் தொங்கி இறந்தார். அதே விடுமுறையில் என் நண்பர்களில் ஒருவர் வேலை செய்யும் இடத்தில் ஒரு விபத்தில் இறந்தார். வேறொரு நண்பர் குதிரை சவாரி பழகும் போது தூக்கி எறியப்பட்டு கழுத்து முறிந்து இறந்தார். இந்த மரணங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு மாதத்திற்குள் நடந்தன. இவர்களது அடக்கச் சடங்கில் நான் பீடச் சிறுவனாக உதவி செய்தேன். வெளிப்படையாக என் உலகம் மாறாதது போல் நான் காட்டிக்கொண்டாலும் என் உள் உலகம் சுக்கு நூறாய் சிதறியது. இருள் என்னை கடித்து குதறியது. உலகிலேயே என்னை விட சோகமான பரிதாபமான ஒரு 14 வயது இளைஞன் இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தேன். இந்த சோகம் என் உள்ளத்தை ஆக்கிரமித்த அதே வேளையில் மற்றொன்றும் என் உள்ளத்தில் மெதுவாக சப்தமில்லாமல் நுழைத்தது. அதுதான் விசுவாசம். வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் பார்க்கவும் எனக்குள் மண்டி கிடந்த குறைகளோடு என்னையே நான் ஏற்றுக்கொள்ளவும் அந்த விசுவாசம் எனக்கு உதவியது. நான் இன்று ஒரு குருவாக இருப்பதற்கு அந்த கோடை விடுமுறை பெரிதும் உதவியது. சூழ்ந்த இருளில் காணாமற் போனதைப் போல் நான் உணர்ந்த அந்த கோடை விடுமுறைதான் என்னை அதிகம் வளரச் செய்தது.
ஆம் அன்புள்ளங்களே, காணாமல் போவதன் வழியாக பல உண்மைகளை நாம் கண்டுபிடிக்க முடியும். முற்றிலும் காணாமல் போகும், முற்றிலும் நொறுங்கிவிடும் நிலைகள் நிரந்தர முடிவுகள் அல்ல. அந்த இருள், அந்த நொறுங்குதல் புதிய வழிகளை, புதிய ஒளியை நமக்குள் உருவாக்கும். ஆன்மீக ஒளி பெற காணாமல் போவதும் உதவி செய்யும்.
உன்னை தேடி தேடி அலைந்தேன் வாழும் தெய்வமே, உந்தன் ஒளியை என்று காண்பேன் வாழ்வின் தெய்வமே, என்றும் வாழும் தெய்வமே. உன்னை தேடி தேடி அலைந்தேன் வாழும் தெய்வமே.
எனதருமை அன்புள்ளங்களே, சரியாக 10 நாட்களுக்கு முன் செப்டம்பர் 5ஆம் தேதி முத்திப்பேறு பெற்ற அன்னை தெரேசா அவர்கள் இறையடி சேர்ந்ததன் 16ஆம் ஆண்டை நாம் நினைவு கூர்ந்தோம். அந்த அன்னையை புகழாத நாடு இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லை. அவ்வளவு உயர்ந்த இடத்தை இந்த அருளாளர் மனித மனங்களில் பெற்றுள்ளார். காணாமல் போவதை பற்றி சிந்திக்கும் இந்த வேளையில் அன்னை தெரேசாவின் வாழ்க்கை நமக்கு உதவியாக இருக்கும். இப்படி நான் சொல்வது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். தொடர்ந்து கேளுங்கள். மதர் டெரேசா கம் பி மை லைட் என்ற நூல் 2007ஆம் ஆண்டு வெளியானது. அன்னை தெரேசா தனிப்பட்ட வகையில் எழுதி வைத்திருந்த எண்ணங்களையெல்லாம் தொகுத்து பிரையன் கொலோதியேஷுக் என்பவர் இந்த நூலை வெளியிட்டார். இந்நூலை நான் இதுவரை வாசித்ததில்லை. ஆனால் இதை வாசித்தவர்கள் அன்னை தெரேசாவை பற்றி அதிர்ச்சி அடைந்ததாக கூறியுள்ளனர். தன் வாழ்வின் 50 ஆண்டுகள் அந்த அன்னையின் மனதில் எழுந்த சந்தேகங்கள், கலக்கங்கள், போராட்டங்கள் ஆகியவை இந்த நூலில் வெளியிடப்பட்டுள்ளன. உயர்ந்த நிலையில் நாம் போற்றி மதிக்கும் மனிதர்கள் எவரும் கேள்விகள், குழப்பங்கள் இவற்றால் அலைக்கழிக்கப்படுவது கிடையாது என்று நாமே தீர்மானித்துக் கொள்கின்றோம் இல்லையா? ஆனால் நிதானமாக, ஆழமாக சிந்தித்தால் அன்னை தெரேசா போன்ற அற்புத உள்ளங்களால் மட்டுமே இத்தனை நீண்ட இவ்வளவு ஆழமான துன்பங்கள், கலக்கங்கள், இருள் நிறை நாட்கள் இவற்றை சமாளித்திருக்க முடியும் என்பது நமக்கு விளங்கும். அதிலும் சிறப்பாக அன்னை தெரேசா செய்து வந்த பணியில் இந்த உலகத்தின் மீது நம்பிக்கையை குறைக்கும் துன்ப நிகழ்வுகளையே ஒவ்வொரு நாளும் அவர் மீண்டும் மீண்டும் சந்தித்ததால் அவர் மனதிலும் இருள், பயம், கேள்விகள், குழப்பங்கள் இவை சூழ்ந்தது இயற்கைதானே. இருள், துயரம், கலக்கம் இவைகளை சந்திக்காத மனிதர்களே கிடையாது அன்புள்ளங்களே. ஆனால் அந்த நேரங்களில் அந்த இருளுக்குள் தங்களையே புதைத்துக் கொள்வோர் நம்மில் பலர் உண்டு. ஒரு சிலரோ தங்கள் உள் உலகம் இருளாய் சூழ்ந்தாலும் வெளி உலகை ஒளிமயமாக்கினர், அன்னை தெரேசாவைப் போல். நமது இன்றைய ஓமையின் நாயகனிடம் திரும்பி வருவோம். பன்றிகள் நடுவே பசியில் மயங்கிய அந்த இளைய மகன் பன்றிகளுடன் தன்னையே புதைத்துக் கொள்ளாமல், அவைகள்தான் இனி தன் வாழ்வென்று விரக்தி அடையாமல், நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன் என்று எழுந்தாரே, அந்த நேரத்தில் காணாமல் போயிருந்த தன் வாழ்வை அவர் மீண்டும் கண்டெடுத்தார். காணாமல் போவதும் ஒரு வகையில் பார்க்க போனால் அழகுதான் அன்பர்களே. அப்படி காணாமல் போகும்போது அதுவரை வாழ்வில் நாம் கண்டும் காணாமல் ஒதுக்கி வைத்திருந்த பல உண்மைகளையும் விசுவாச உணர்வுகளையும் நம்மால் மீண்டும் கண்டுபிடிக்க முடியும். அன்பு நெஞ்சங்களே, சிலுவையில் அறையுண்டிருந்த இயேசு தன் தந்தையை தொலைத்து விட்டதை போல் உணர்ந்தார், தானும் காணாமல் போய்விட்டதை போல் உணர்ந்தார். இருப்பினும் இறுதியில் அந்த இறைவனை மீண்டும் கண்டுபிடித்து அவரது கரங்களில் தன் உயிரை ஒப்படைத்தார். இன்று நாம் எண்ணி பார்க்கும் துயருறும் அன்னை மரியா தன் மகன் அந்த சிலுவையில் தன்னையே தொலைத்துவிட்டு கதறிய அந்த அவல குரலை கேட்டிருப்பார். அவர் அந்த சிலுவை அடியில் நின்று தன் மகனுக்காக இறைவனிடம் மன்றாடியிருப்பார். அந்த அன்னையின் பரிந்துரை வழியாக சிரியாவிலும் இன்னும் பிற நாடுகளிலும் தங்கள் உடைமைகள், உறவுகள், அமைதி என்று அனைத்தையும் தொலைத்துவிட்டு இன்னும் தேடிக்கொண்டிருக்கும் கோடான கோடி அப்பாவி மக்கள் தாங்கள் தேடும் அமைதியை பெற வேண்டும் என்பதே நமது தொடர்ந்த ஜெபமாக அமையட்டும்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.